விவிலிய தேடல் வீட்டு பொறுப்பாளர் ஓமை பகுதி 3.
எனது அருமை அன்புள்ளங்களே, வீட்டு பொறுப்பாளர் ஓமையின் இறுதியில் இயேசு கூறிய அறிவுரைகளுக்கு பரிசேயர்கள் என்ன பதிலளித்தார்கள் என்பதை அடுத்த வாரம் சிந்திப்போம் என்று சென்ற வாரம் நம் தேடலை நிறைவு செய்தோம். ஆயினும் என்னை வந்து அடைந்த ஒரு மின்னஞ்சல் நம் தேடலை வேறு திசையில் திருப்பிவிட்டது. இது நமக்கு பயன் தரும் திருப்பம் என்ற நம்பிக்கையில் இன்றைய தேடலை புதிய திசையில் நாம் தொடர்கின்றோம். அன்புள்ளங்களே, இந்தியாவில் இன்னும் 7 மாதங்களில் பாராளுமன்ற தேர்தல்கள் நடைபெற உள்ளன. பல்வேறு கட்சிகள் அரசியல் கணக்குகளை முழுவீச்சில் மேற்கொண்டிருக்கும் இந்த வேளையில் எனக்கு வந்த இந்த மின்னஞ்சல் வேறு கணக்குகளை சிந்திக்க வைத்தது. இந்திய பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் மக்களாகிய நாம் கணக்கு கேட்க வேண்டும் என்ற பாணியில் இந்த மின்னஞ்சலில் கருத்துக்கள் சொல்லப்பட்டிருந்தன. அன்பு இதயங்களை, நேர்மையற்ற முறையில் நடந்து கொண்ட வீட்டு பொறுப்பாளரிடம் கணக்கை ஒப்படைக்கச் சொல்லி செல்வர் கேட்டார் என்று இந்த ஓமை துவங்குகின்றது. வரவிருக்கும் தேர்தலுக்கு முன் பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் மக்களாகிய நாம் கணக்கு கேட்க வேண்டிய நேரம் வந்துள்ளது என்பதை இந்த வரிகள் நமக்கு நினைவுறுத்துகின்றன. வீட்டு பொறுப்பாளர் ஓமை வார்த்தைக்கு வார்த்தை இந்திய நாட்டோடு பொருந்தி வருவதைப் போல் நான் உணர்கின்றேன். இந்திய நாட்டுக்கு மட்டுமல்ல அன்பர்களே, உலகின் பல நாடுகளில் மக்களின் வாக்குகளை பெற்று நாட்டின் பொறுப்பாளர்களாக பதவியேற்கும் அனைத்து அரசியல் தலைவர்களுக்கும் பொருந்தி வரும் உவமை இது. வீட்டு பொறுப்பாளர் என்ற அடைமொழிக்கு பதில் நாட்டு பொறுப்பாளர், அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடைமொழியை பொருத்தி பார்த்தால் இந்த உவமையில் வரும் அனைத்தும் இந்திய பாராளுமன்ற உறுப்பினர் பலருக்கு பொருந்தி வருவதை நாம் உணரலாம். எடுத்துக்காட்டாக இந்த உவமையின் முதல் இரு இறை சொற்றொடர்களை இப்போது கேட்போம்.
லூக்கா நற்செய்தி பிரிவு 16. செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார். அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது. தலைவர் அவரை கூப்பிட்டு, உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன? உம் பொறுப்பிலுள்ள கணக்கை ஒப்படையும். நீர் இனி வீட்டு பொறுப்பாளராயிருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார்.
அன்புள்ளங்களே, இந்த இரு இறை சொற்றொடர்களை இன்றைய இந்திய சூழலுக்கு ஏற்றது போல் மாற்றி வாசிக்கும் போது இந்த வரிகள் பின்வரும் வகையில் ஒலிக்கும்.
இந்திய அரசு பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நாட்டு பொறுப்பாளர்கள் சிலர் இருந்தனர். அவர்கள் அரசின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர்கள் மீது பழி சுமத்தப்பட்டது. இந்திய அரசு அவர்களை கூப்பிட்டு, உங்களை பற்றி நாங்கள் கேள்விப்படுவது என்ன? உங்கள் பொறுப்பில் உள்ள கணக்கை ஒப்படையுங்கள். நீங்கள் இனி நாட்டு பொறுப்பாளர்களாய் இருக்க முடியாது என்று அவர்களிடம் கூறியது.
அன்பு இதயங்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன் இயேசு கூறிய அந்த ஓமை தற்போதைய இந்திய சூழலில், சொல்லப்போனால் உலக சூழலில் உள்ள அனைத்து நாட்டு பொறுப்பாளர்களுக்கும் பொருந்தி வருகிறது என்பதை புரிந்து கொண்டோம் இல்லையா?
உலகு நிரந்தரமா, என் வாழ்வு நிரந்தரமா, உறவு நிரந்தரமா, இந்த உயிர்தான் நிரந்தரமா, உலகு நிரந்தரமா.
அன்பு இதயங்களே, வீட்டு பொறுப்பாளரையும் நாட்டு பொறுப்பாளர்களையும் இணைத்து சிந்திக்க முயல்வோம். தான் பதவியிலிருந்து நீக்கப்படப் போவதை உணரும் வீட்டு பொறுப்பாளர் தன் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கின்றார். உடல் உழைப்பால் தான் காலம் தள்ள முடியாது என்பதை அவர் புரிந்து கொள்கின்றார். மற்றொரு வழி பிச்சை எடுப்பது ஒன்றுதான் என்பதும் அவருக்கு தெளிவாக தெரிகின்றது. அதற்கு அவரது தன்மானம் இடம் தரவில்லை. இதில் என்ன வேடிக்கை என்றால், ஏமாற்றி பிழைப்பதில் தான் இழக்காத தன்மானத்தை பிச்சை எடுப்பதால் இழந்து விடுவோம் என்ற பயம் இவருக்கு. எனவே அவருக்கு தெரிந்த பழக்கமான பழைய வழியிலேயே அவரது சிந்தனை ஓடுகின்றது. தன் முதலாளியிடம் கடன்பட்டவர்களை வரவழைக்கின்றார். கணக்கை மாற்றி எழுதச் சொல்கின்றார். அவ்விதம் செய்வதால் அவர்களை தனக்கு கடன்பட்டவர்களாக மாற்றிவிடுகின்றார். அன்புள்ளங்களே, வீட்டு பொறுப்பாளருக்கு பதில் இதோ நாட்டு பொறுப்பாளர்களின் கதை. இந்திய பாராளுமன்ற உறுப்பினர்களில் பலர் கடந்த 5 ஆண்டுகளில் நாட்டு மக்களின் உடைமைகளை பாழாக்கியதாக பலமுறை கேட்டு வந்தோம். எனினும் இந்திய அரசு அவர்களை கூப்பிட்டு கணக்கு கேட்டதாகவோ, பதவி நீக்கம் செய்ததாகவோ, அல்லது அவர்களாகவே பதவியை விட்டு விலகியதாகவோ நாம் அதிகம் கேள்விப்படவில்லை. இன்னும் 6 அல்லது 7 மாதங்களில் இந்தியா என்ற வீட்டின் உரிமையாளர்கள் என்று ஏட்டளவிலாவது அழைக்கப்படும் நாம் நாட்டு பொறுப்பாளர்களை பதவி நீக்கம் செய்ய போகின்றோம். இந்நேரத்தில் இவர்கள் மனங்களில் எவ்வகை எண்ணங்கள் ஓடும்? தாங்கள் இழக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற பதவியை மீண்டும் அடைவதற்கு பெரும்பாலானோர் முயற்சிகள் எடுப்பர். ஏற்கனவே இவர்கள் இந்த முயற்சிகளை துவங்கிவிட்டனர் என்பதை அறிவோம். மீண்டும் பதவிக்கு வர முடியாத அளவு குற்றங்களை குவித்துள்ளவர்கள் என்ன செய்வார்கள்? கடந்த 5 ஆண்டுகளில் இவர்களிடம் பல தவறான சலுகைகள் பெற்றவர்களிடம் மறைமுகமான ஒப்பந்தங்களை இவர்கள் மேற்கொள்வர். அன்பு இதயங்களே, குறுக்கு வழிகளில் சலுகைகள் பெற்ற இவர்கள் உண்மையில் இந்திய நாட்டுக்கு கடன்பட்டவர்கள். அந்த கடனை மீண்டும் இந்தியாவுக்கு திருப்பிச் செலுத்தாமல் தங்களுக்கு சலுகைகள் செய்த அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இவர்கள் வாழ்நாள் முழுவதும் கடன்பட்டிருப்பர். அன்பு இதயங்களே, இந்த உவமையின் இறுதியில் நாம் வாசிப்பது என்ன? இதோ அந்த வரிகள்.
நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார்
என்று இந்த உவமையின் இறுதியில் நாம் வாசிக்கும் போது வீட்டின் உரிமையாளர் நடந்து கொண்ட விதம் நம்மை அதிர்ச்சி அடைய வைக்கின்றது, கோபமடைய வைக்கின்றது. இந்தியாவில் கடந்த 5 ஆண்டுகள் நடந்தது என்ன? நேர்மையற்ற நாட்டு பொறுப்பாளர்களை பல்வேறு தவறான காரணங்களை சொல்லி இந்திய அரசும் பாராட்டியுள்ளது, இல்லையா? அன்புள்ளங்களே, மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்தில் தேர்தல்கள் நெருங்கும் போது நேர்மையற்ற நாட்டு பொறுப்பாளர்களை பற்றி நாட்டின் உரிமையாளர்களாகிய நாம் என்ன செய்ய போகின்றோம்? நம்மில் சிலர் இந்த பிரச்சனையே வேண்டாம் என்று ஒதுங்கிவிடுவோம். வேறு சிலர் தேர்தல் நேரத்தில் கிடைக்கும் பலன்களை கணக்கிட்டு நேர்மையற்ற நாட்டு பொறுப்பாளர்களை மீண்டும் தேர்ந்தெடுக்கப் போகின்றோம். இந்தியாவிலும் சரி, வேறு எந்த நாட்டிலும் சரி, அரசியல் என்பது அழுக்கடைந்த ஒரு சாக்கடையாக மாறிவிட்டதால் அந்த நாற்றத்தை தாங்க முடியாமல் நம்மில் பலர் விலகிவிடுகின்றோம். அல்லது அந்த நாற்றத்தில் அதிக நேரம் நிற்காமல் யாரோ ஒருவரை அவசர அவசரமாக தேர்ந்தெடுத்து விடுகின்றோம். இதை தவிர நம்மால் வேறு என்ன செய்ய முடியும் என்ற விரக்தி பேச்சையும் அடிக்கடி பேசி வருகின்றோம். அன்பு இதயங்களே, இந்த சாக்கடையை சுத்தம் செய்ய முடியாது என்று நமக்குள் உருவாகியிருக்கும் நம்பிக்கையற்ற எண்ணங்களை முதலில் நீக்க முயல்வோம். இப்படிப்பட்ட நம்பிக்கையற்ற எண்ணங்களை பரப்புவதற்கு பதிலாக அரசியலை எவ்விதம் சீரமைக்க முடியும் என்ற சிந்தனைகளை உருவாக்குவோம். நமக்கு தெரிந்த பல வழிகளில் இந்த எண்ணங்களை பகிர்வோம், நம்பிக்கையை வளர்ப்போம்.
வாழ்வு என்பது பகிர்வாகும், வாழ்வு சொன்னது இயேசுவாகும். வாழ்வில் பகிர்வை வழியாய் கொண்டால் வாழும் உலகு வளமாயாகும். வாழ்க என்றும் பகிர்வின் கொள்கையே.
எனது அருமை அன்புள்ளங்களே, இந்திய அரசியலை சீரமைக்க முடியும் என்ற நம்பிக்கை முயற்சியை இதோ நான் ஆரம்பித்து வைக்கின்றேன். இந்த தேடலின் துவக்கத்தில் நான் குறிப்பிட்ட அந்த மின்னஞ்சலில் நாட்டின் உரிமையாளர்களாகிய நாம் என்ன செய்யக்கூடும் என்பதை பற்றி ஒரு சில எண்ணங்கள் கூறப்பட்டுள்ளன. இந்திய பாராளுமன்ற உறுப்பினர்களை சீரமைக்கும் 7 அம்ச திட்டம் என்ற தலைப்பில் அந்த மின்னஞ்சல் வந்திருந்தது. 7 அம்ச திட்டங்களில் இதோ ஒரு சில.
பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பணிக்காலத்தில் மட்டும் ஊதியம் பெறலாம், பதவி முடிந்ததும் எவ்வித ஊதியமும் பெறக்கூடாது. பதவியில் இருக்கும் போது தங்கள் ஊதிய உயர்வுக்கென பாராளுமன்றத்தில் விவாதிப்பதோ அந்த முடிவை நடைமுறைப்படுத்த ஓட்டளிப்பதோ கூடாது. குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்கப்பட்டவர்கள் எக்காரணம் கொண்டும் தேர்தல்களில் போட்டியிடக்கூடாது. பழைய மற்றும் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பல்வேறு ஒப்பந்தங்கள் 2014 1 ஜனவரி 1 தேதியன்று ரத்து செய்யப்பட வேண்டும். இந்த ஒப்பந்தங்கள் இந்திய மக்களிடமிருந்து இவர்கள் பெற்ற ஒப்பந்தங்கள் அல்ல, இவற்றை இவர்கள் தாங்களாகவே உருவாக்கிக் கொண்டனர்.
அன்புள்ளங்களே, இந்த மின்னஞ்சலின் இறுதியில் கூறப்பட்டுள்ள ஒரு கருத்து என் மனதை ஆழமாக பாதித்தது. இந்த மின்னஞ்சலை பெறுகின்ற ஒவ்வொருவரும் இதில் கூறப்பட்டுள்ள கருத்துக்களை இன்னும் 20 பேருடன் பகிர்ந்தால் நாம் பல கோடி மக்களின் மனங்களில் இந்த கருத்துக்களை பதிப்போம். 1 வார காலத்தில் இந்த கருத்துக்கள் இந்திய மக்கள் ஒவ்வொருவரையும் அடைய வாய்ப்பு உண்டு. அன்பு இதயங்களே, உலகிலேயே மிகப்பெரிய, மிக 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 பெரிய குடியரசு என்ற புகழை பெற்ற இந்திய நாடு தேர்தலை மேற்கொள்ளும் போது இந்த உலகின் கவனம் முழுவதும் அதன் மீது திரும்பும். அந்நேரம் நாம் தலை நிமிர்ந்து நம் தலைவர்களை தேர்ந்தெடுக்க முடிந்தால் இந்த உலகம் நம்மை கண்டு வியக்கும், நம்மை பின்பற்றும். இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியம்தானா? ஏன் வீணாக கற்பனையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற கேள்விகள் அவ்வப்போது எழலாம். இங்குதான் நமது போராட்டம் ஆரம்பமாக வேண்டும். நம்பிக்கை தரும் இந்த செய்திகளை பகிர்ந்து கொள்ளாமல், மாற்றங்களை உருவாக்க முயற்சிகள் செய்யாமல் நாம் விலகிவிடும் போது வழக்கமான நேர்மையற்ற வீட்டு பொறுப்பாளர்கள் நாட்டு பொறுப்பாளர்களாக பாராளுமன்றத்தில் நுழைந்து விடுவர். நாம் தோல்வியுற்று துவண்ட மனதோடு திரும்ப வேண்டியிருக்கும். ஆகவே அன்புள்ளங்களே, அடுத்த 6 மாதங்களில் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்தியா என்ற வீட்டுக்கு பொறுப்பாளர்களாக வருவதற்கு யாருக்கு தகுதி உள்ளது அல்லது தகுதி இல்லை என்பதை பற்றிய விவாதங்களை எழுப்புவோம். கட்சி, மதம், ஜாதி, மொழி என்ற அடிப்படையில் அரசியல்வாதிகள் தங்கள் தகுதிகளை பற்றி, தங்கள் கணக்குகளை பற்றி பேசும்போது, நாம் நன்னெறி வெளுமியங்களின் அடிப்படையில், மக்களாட்சி என்ற உயர்ந்த லட்சியத்தின் அடிப்படையில் விவாதங்களை மேற்கொள்வோம். வீட்டு பொறுப்பாளர் உவமை நாட்டு பொறுப்பாளர்களை சீரமைக்க ஒரு வழியாக இருக்கும் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது.
நீதி நிலைத்திட போர்க்குரல் எழுப்பும் முழக்கம் பதிர்வாகும், உண்மை காத்திட ஒருங்கிணைந்த சிந்தனை பதிர்வாகும், உழைப்போர் தேவை உணர்ந்து வழங்கும் ஊதியம் பகிர்வாகும், நலிந்தோர் உரிமைக்கு கீழ சிந்தும் உதிரம் பகிர்வாகும். வாழ்வு என்பது பகிர்வாகும், வாழ்ந்து சொன்னது இயேசுவாகும். வாழ்வில் பகிர்வை வழியாய் கொண்டால் வாழும் உலகு வளமையாகும். வாழ்க என்றும் பகிர்வின் கொள்கையே இறையே வருக
விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.